إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم وإما ينزغنك من الشيطان نزغ فاستعذ بالله إنه هو السميع العليم ومن آياته الليل والنهار والشمس والقمر لا تسجدوا للشمس ولا للقمر واسجدوا لله الذي خلقهن إن كنتم إياه تعبدون فإن استكبروا فالذين عند ربك يسبحون له بالليل والنهار وهم لا يسأمون
الرحمن الرحيم
سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى.
نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அருமை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபா தோழர்கள் மோமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் அருள் என்றென்றும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவின் மிகப்பெரிய கிருபையினால் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின்னால் நாம் அதிகமான மக்கள் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து அவனது மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி தெளிவு பெறுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே குழுமியிருக்கின்றோம். ஆரம்பமாக எமது இந்த ஐடிஜிசி இஸ்லாமிய நிலையத்தின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்ச்சியுடன் இந்த இடத்திலே நாம் வரவேற்கின்றேன். அதேபோன்று இன்று இரவு நடைபெறக்கூடிய இந்த இஸ்லாமிய சிறப்பு சொற்பொழிவுகளிலே இஸ்லாமிய சிறப்பு நிகழ்ச்சியிலே இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அஷேக் ரில்வான் மதனி அவர்களும், அதே போன்று ஐசிசியில் கடமையாற்றக்கூடிய அஷேக் மன்சூர் மதனி அவர்களும் உங்கள் முன் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். எனவே இந்த இரு நிகழ்ச்சிகளும் நிறைவடையும் வரை நீங்கள் அமைதியாக இருந்து எமக்கு உதவுமாறு உங்கள் அனைவரையும் இந்த இடத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முழில்ல லஹு ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين أما بعد على وجه أرلا لنم نهرت أن بريون ما هي إلا ملا الله تعالى وكي إلا بهلم صلواتم سلامم அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எம்மை இந்த உலகிலே ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான். அது என்ன நோக்கம் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லும்போது நாம் மனிதர்களையும், ஏன் அதற்கு முன் ஜின்களையும் எம்மை வணங்குவதற்காக வேண்டியே படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். எனவே அல்லாஹ் ஒரு செயலை அர்த்தமின்றி செய்ய மாட்டான். அவனுடைய செயல்கள் எல்லாம் நுணுக்கமானது என்ற அடிப்படையிலே எம்மை ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறான். அந்த நோக்கம் என்னவென்றால் அவனுக்கு முழுமையாக நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். வாழ்க்கையின் எல்லா துறைகளும் எல்லா செயல்களும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அதுதான் எம்மை இந்த உலகிலே அல்லாஹ் படைத்திருப்பதன் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மனிதனுடைய ஆரம்ப நிலையை எடுத்து பார்த்தால் நாம் ஆரம்பத்திலே எமது தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலே தான் இருந்தார்கள். எனவே நாம் சுவனத்திலே தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறோம். எம்மை அல்லாஹ் சுவனத்திலே தான் வைத்திருக்கிறான். ஆனால் அவனுடைய நாட்டம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
ஒரு தவறினால் நாம் அந்த சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். எங்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகிலே நாம் வந்து இறங்கியிருக்கிறோம். எனவே நமது இருப்பிடம் இந்த உலகம் அல்ல, இது தற்காலிகமாக நாம் வாழும் இடம். எனவே எமது அடிப்படை இடமான அசல் இடமான சுவர்க்கத்துக்கு நாம் மீண்டும் போக வேண்டும். இதுதான் அல்லாஹ்வினுடைய ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியிலே தான் நாம் இந்த உலகிலே குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக வேண்டி என்றால், நாம் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு எமது இறுதி இலக்கான சுவனத்தை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தற்காலிகமாக இந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சுவனத்தை பெருமதியானதாக ஆக்கியிருக்கிறான், விலை மதிக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத ஒன்றாக ஆக்கியிருக்கிறான். எனவே அதற்காக சில தியாகங்களை சில கடமைகளை நாம் செய்து வருமாறு சொல்லியிருக்கிறான். அதற்கெல்லாம் நமக்கு விதித்த கடமைகள், செய்யக்கூடாது என்று சொன்ன விஷயங்கள், இவற்றை நாம் சரிவர கடைபிடித்தால் அந்த சுவனம் கிடைக்கும் என்பது அடிப்படை விதியாகும். அல்லாஹு தஆலா எமது அடிப்படை இடமான சுவர்க்கத்தை பற்றி எமக்கு அல் குர்ஆனிலே, அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய பொன்மொழிகளிலே அதிகபட்சமாக சொல்லியிருக்கிறார். இப்ப அல்லாஹு தஆலா சுவனம் ஒன்று இருக்கிறது, எனவே நீங்கள் எல்லாரும் அமல் செய்து விட்டு வாருங்கள் என்று மாத்திரம் சொல்லாமல், அவனுடைய மாபெரும் அருளால் சுவனம் பற்றிய துல்லியமான சகல தகவல்களை எமக்கு சொல்லியிருக்கிறான். இது எதற்காக வேண்டி? நாம் அதிகபட்சம் அதில் ஆசைப்பட வேண்டும் என்பதற்காக, அது உண்மை என்பதை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சகல டீடைல்ஸையும் சொல்லியிருக்கிறான். நீங்கள் அல் குர்ஆனிலே எல்லா சூராக்களிலும் பெரும்பாலான சூராக்களை எடுத்துக்கொண்டால் சுவனம் பற்றி வந்து கொண்டே இருக்கும். அதே போன்று நரகத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறான், அதனுடைய விவரங்களை சொல்லியிருக்கிறான். சுவனத்தை எடுத்து பாருங்கள், சுவனத்தின் ஆறுகள் எப்படி இருக்கும் அது பற்றிய தகவல்கள், சுவனத்தின் மரங்கள் எப்படி இருக்கும் அது பற்றிய தகவல்கள், சுவனத்தில் உள்ள சிறுவர்கள் எப்படி இருப்பார்கள் அது பற்றிய தகவல்கள், சுவனத்தின் பழங்கள் எப்படி இருக்கும் அது பற்றிய தகவல்கள். எனவே எல்லா தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், இது உண்மை என்று நாம் விளங்கி உரிய முறையில் செயற்பட வேண்டும் என்பதற்காக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மதிலே இடம்பெற்றுள்ள செய்தியிலே சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா அந்த சுவனத்தை படைத்தவுடன் ஜிப்ரீல் அவர்களை அழைத்து சொல்கிறான், ஜிப்ரீலே நீங்கள் சென்று இந்த சுவனத்தை சற்று பார்வையிடுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சுவனத்தை சென்று பார்வையிடுங்கள், இப்போது நான் சுவனத்தை படைத்திருக்கிறேன், இதை நீங்கள் சென்று பார்வையிடுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனார்கள், போய் சுவனத்தை பார்த்துவிட்டு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, இந்த சுவனத்தை யாரெல்லாம் கேள்விப்பட்டார்களோ அவ்வளவு பேரும் அந்த சுவனத்தை அடையாமல் விடமாட்டார்கள், அந்த அளவுக்கு அந்த சுவனம் இன்பங்கள் நிறைந்தது என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் சொல்கிறார்கள். இப்போதுதான் அல்லாஹு தஆலா, அப்படி என்றால் அந்த சுவனத்தை வளைத்து நான் ஒரு திரையிட்டிருக்கிறேன். எல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, சுவனத்தை கேள்விப்படுற எல்லாரும் அந்த சுவனத்தை அடையாமல் விடமாட்டார்கள். இப்போது அல்லாஹு தஆலா, இல்லை, அதை இலகுவாக அடைய முடியாது, எனவே அதை வளைத்து திரையிட்டு விட்டான். அது என்ன திரையாம்? மனசுக்கு என்னவெல்லாம் பாரமானதோ, மனசுக்கு என்னவெல்லாம் வெறுப்பானதோ அதை வைத்து அல்லாஹு தஆலா சுவனத்தை திரையிட்டு இருக்கிறான். எனவே சுவனத்துக்கு முன்னால் ஒரு திரை இருக்கிறது, அது என்ன திரை தெரியுமா? அது மனசுக்கு பாரமான திரை. அந்த திரையை யாரெல்லாம் உடைக்கிறார்களோ அவர்கள்தான் சுவனத்துக்குள் செல்ல முடியும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இலகுவாக சுவனத்துக்கு போக முடியாது. சுவனம் என்பது ஒரு பசுமையான ஒரு தோட்டம், அதை வளைத்து நிறைய முட்கம்பிகள், நிறைய தடைகள், மிருகங்கள், ஏராளமான அபாயங்கள் இருக்கின்றன. எமது இலக்கு அந்த தோட்டத்தை அடைய வேண்டும். எனவே என்ன செய்ய வேண்டும்? மிருகங்களுக்கு எதிராக போராடி முட்களுக்கு எதிராக அதை உடைத்தறிந்து கொண்டு முட்கம்பிகளை உடைத்தறிந்து கொண்டு நாம் அந்த தோட்டத்தை அடைய வேண்டும். இதே போலதான் சுவனத்தை அல்லாஹ் நிறைய சுவர்களை கொண்டு அதை வளைத்து வைத்திருக்கிறான், திரையிட்டிருக்கிறான். அது என்ன? மனசுக்கு பாரமானதா? அது என்ன மனசுக்கு பாரமானது? அல்லாஹு தஆலா சுவனத்தை அடைவதற்கு கடமைகளை விதித்திருக்கிறான். உதாரணத்துக்கு தொழுகை, தொழுகை தொழுவதற்கு மனசுக்கு பாரம், குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்து செல்வது மனசுக்கு பாரமான விஷயம். எனவே நாம் பெரிய தியாகத்துடன் தான் செல்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் விதித்த கடமைகள் எல்லாம் மனிதனால் ஏற்றுக்கொண்டு முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல, ஆனால் தியாகத்துடன் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடித்தான் நாம் அதை செய்கிறோம். எனவேதான் அல்லாஹு தஆலா சுவனத்தை வளைத்து சுவனத்துக்கு செல்வதற்கு மனசுக்கு பாரமான விஷயங்களை கொண்டுதான் அந்த சுவன சுவரை வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். பிறகு அல்லாஹு தஆலா நரகை படைத்தான். இப்போது ஜிப்ரீல் இடத்திலே சொன்னான், ஜிப்ரீலே நீங்கள் சென்று பாருங்கள். இப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் நரகை பார்த்தார்கள். பார்த்து விட்டு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், இதை பற்றி யாரெல்லாம் கேள்விப்படுகிறார்கள் இந்த நரகை, அதில் எவருமே செல்ல மாட்டார்கள், யாருமே நரகத்துக்கு கிட்டவும் நெருங்குவதற்கு விரும்ப மாட்டார்கள். அப்போது அல்லாஹு தஆலா அந்த நரகை வளைத்து ஷஹவாத் எனப்படுகின்ற மனசுக்கு விருப்பமான உல ஆசைகளை கொண்டு திரையிட்டிருக்கிறான். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? யாரெல்லாம் மனசுக்கு விரும்புறதை செய்யறாங்களோ அவங்க நரகத்தை இலகுவாக அடைந்து விடலாம். நரகத்துக்கு போறதாக இருந்தால் மனசுக்கு விருப்பமானதை எல்லாம் செய்தால் ஒரு மனிதன் நரகத்துக்கு சென்று விடுவான். எனவேதான் மனசை கட்டுப்படுத்தினால்தான் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த செய்தியிலே நாம் விளங்கிக் கொள்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சுவனத்தை இலகுவாக அடைய வேண்டும் என்ற ஒரு தலைப்பு இங்கு போடப்பட்டிருக்கிறது. அடைவதற்கான வழிகள் என்ற ஒரு தலைப்பு இங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் சுவனத்தை இலகுவாக அடைய முடியாது. மொத்தத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவனத்தை அடைவதற்கு ஐம்பெரும் கடமைகளில் சரியாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த விஷயத்தை நாம் தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். இப்போது ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து கேட்கிறார், இஸ்லாத்தின் கடமைகளை பற்றி கேட்கிறார். ஒவ்வொரு கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை, நோன்பு, ஜகாத் இப்படி சொல்லி வரார். அப்ப அந்த மனிதர் சொல்கிறார், இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் செய்வேன், இதைவிட மேலதிகமாக எதையும் செய்ய மாட்டேன். அப்படி என்றால் நான் சுவர்க்கம் செல்வேனா என்று கேட்கிறார்கள். அப்ப கடமைகள் மாத்திரம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அஃலஹா இன் சதக். அவரு இந்த ஐந்து பெரும் கடமைகளில் சரிவர அவர் சரியாக கரெக்டாக இருந்தால் நிச்சயம் அவருக்கு வெற்றி உண்டு. ஆனால் எல்லா மனிதர்களாலும் கரெக்டாக சரியாக ஐம்பெரும் கடமைகளை நூற்றுக்கு நூறு செய்ய முடியாது. இப்ப நாம் தொழுகிறோம், தொழுகையை நாம் சரிவர ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு செய்திருக்கிறோமா? எம்மால் சொல்ல முடியாது. ஜகாத் கொடுக்கிறோம், இது நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு செய்திருக்கிறோமா? எம்மால் சொல்ல முடியாது. நோன்பு நோக்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ளப்பட தக்க அளவுக்கு கரெக்டாக நூற்றுக்கு நூறு சரியாக செய்கிறோமா? எம்மால் சொல்ல முடியாது. எனவே ஐம்பெரும் கடமைகளை நான் செய்து விட்டேன் என்று ஒருவர் இருக்க முடியாது. எனவேதான் இஸ்லாம் என்ன செய்கிறது என்று கேட்டால் வேறு வழிகளை வைத்திருக்கிறது. இதையும் சேர்த்துக் கொண்டீங்கன்னு சொன்னா சுவர்க்கத்துக்கு நீங்க இலகுவாக போக முடியும். கடமைகளை செய்வதுடன் இந்த விஷயங்களை நீங்கள் செய்தால் சுவனத்துக்கு இலகுவாக போக முடியும். அது என்ன விஷயங்கள்? இலகுவாக போறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஃபஜ்ர் தொழுகையை தொழுது முடித்ததன் பின்னால் ஒரு சில நேரங்களிலே சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே சில விஷயங்களை உரைகளை ஆற்றுவார்கள். இப்போது ஒரு முறை கேட்கிறார்கள், இன்று எவராவது நோன்பு நோற்றிருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். அப்ப இது கடமையான நோன்பு அல்ல, கடமையான நோன்பு நோற்றித்தான் ஆக வேண்டும். எனவே யாராவது நோன்பு நோற்றிருக்கிறீர்களா? இப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வின் தூதரே, நான் நோன்பு நோற்றிருக்கிறேன். அப்ப இது சுன்னத்தான நோன்பு. இரண்டாவது கேட்டார்கள், ஃபமன் தபிஅ மின்கும்ல் யௌம ஜனாஸதன், எவராவது ஒரு ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொண்டீர்களா என்று கேட்கிறார்கள். இப்போதும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அனா யா ரசூலல்லாஹ், நான் தான், நான் சென்றிருந்தேன் என்று சொன்னார்கள். இப்போது கேட்டார்கள், இன்று எவராவது எந்த ஒரு ஏழைக்காவது உணவளித்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். இப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, நான் செய்திருக்கிறேன், நான் என்று செய்தேன் என்று சொல்கிறார்கள். திரும்ப கேட்டார்கள், எவராவது இன்று ஒரு நோயாளியை பார்க்க சென்றீர்களா என்று கேட்கிறார்கள். இப்போதும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் சென்று வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்போது நாலு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். முதலாவது விஷயம் சுன்னத்தான நோன்பு, இரண்டாவது விஷயம் ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கிற விஷயம், மூன்றாவது நோயாளியை சந்திக்கின்ற விஷயம், அதே போன்று ஜனாசாவிலே கலந்து கொண்ட விஷயம், இதெல்லாம் நாம் அன்றாடம் செய்கின்ற சுன்னத்தான அமல்கள். அப்ப இது நாளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்கடுக்காக கேட்கிறார்கள். இதை செய்த ஒரு ஆள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். இன்னும் சில அறிவிப்புகளிலே, இது சம்பந்தமாக வந்த அறிவிப்புகளிலே நான் பார்க்கின்ற போது, உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாம் இப்போதுதான் ஃபஜ்ர் தொழுதிருக்கிறோம், இப்போதுதான் ஃபஜ்ர் தொழுதிருக்கிறோம், எப்படி நாம் வெளியிலே சென்று இந்த அமல்களை செய்வது? இன்னும் தொழுது முடிந்து ஒரு நீண்ட நேரம் ஒரு இதை செய்வதற்கு அவகாசம் இல்லையே என்ற ஒரு முறையிலே கேட்கிறார்கள். ஆனால் அதற்கிடையிலே தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இதை செய்திருப்பதாக எமக்கு விளங்குகின்றது. இப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நான்கு விஷயங்களையும் எந்த மனிதன் செய்கிறானோ அவன் நிச்சயம் சுவனம் செல்லாமல் விடமாட்டான் என்று சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கடமைகள் சரி, இந்த கடமைகள் ஐம்பெரும் கடமைகள், இது நாம் செய்து வருகிறோம், இதால் மாத்திரம் எம்மால் சுவனம் செல்ல முடியும் என்று அடித்துச் சொல்ல முடியாது. எனவே இப்படியான வேறு வழிகளை நாம் கையாளும் போதுதான் நமது சுவனம் செல்கின்ற அந்த முடிவு உறுதி செய்யப்படும் என்பது இந்த செய்தியின் மூலமாக விளங்குகின்றது. இதில் என்ன சொல்லப்படுகிறது? நோயாளியை சந்திக்க செல்வது, சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பது, ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொள்வது, இப்படியான விஷயங்கள் நாம் சுவனத்துக்கு இலகுவாக செல்வதற்கு காரணமாக இருக்கும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நாம் ஐம்பெரும் தொழுகைகளை, ஐந்து ஐவேளை தொழுகையை தொழுது வருகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா அவனுடைய மாபெரும் அருளால் முன்பின் சுன்னத்துக்கள் என்று ஒரு தொழுகையை எமக்கு அல்லாஹ்வின் தூதரின் மூலமாக சுன்னத்தாக்கி இருக்கிறான். இப்ப நாம யோசிக்கலாம், இப்பதான் நாம தொழுது, இப்ப நான்கு ரக்அத் உதாரணத்துக்கு லுஹர் தொழுது, திரும்ப தொழுது முடிய திரும்ப ஒரு தொழுகையா? இது எதற்காக? ஏன் இப்படி ஒரு சுன்னத், இப்படியான ஒரு முறை எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது என்று நமக்கு சிலர்கள் யோசிக்கலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இதால் இருக்கின்ற ஒரு முக்கியமான பயன் என்னவென்றால், நாம் தொழுது அந்த லுஹர் தொழுகை, அதில் ஏற்படுகின்ற சில குறைகளை இந்த சுன்னத்தான தொழுகை அடைக்கிறது. இது ஒரு முக்கியமான பிரயோசனம். இது பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், யார் தினமும் 12 ரகாத்துகள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார்களோ, ஃபர்லை தவிர்த்து 12 ரகாத்துகள் சுன்னத் தொழுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்திலே ஒரு வீட்டை கட்டிவிடுகிறான். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியும். இப்ப 12 ரகாத் தொழ வேண்டும், 12 ரகாத் ஒவ்வொரு நாளும் சுன்னத்து தொழுதால் அவருக்கு சுவனம் கிடைப்பது நிச்சயம் என்பது இந்த செய்தியின் மூலமாக விளங்குகின்றது. இந்த 12 ரகாத்துகளும் என்ன என்பதை அறிஞர்கள் ஆய்வு செய்கின்ற போது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சுன்னத்தாக்கி இருக்கின்ற முன்பின் சுன்னத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். லுஹருக்கு முன்னால் 2, பின்னால் 2, மகரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2, ஃபஜ்ருக்கு முன்னால் 2, மொத்தமாக 12 ரகாத்துகள் வரும். இது விடாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இப்படி ஒருவர் தொடர்ந்து செய்து வந்தால் அவருக்கு சுவனம் நிச்சயம் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, வுதுவுக்கு பின்னால் நாங்கள் ஒரு துஆ ஓதுகிறோம். அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். திருமிதியில் இடம்பெற்றுள்ள மேலதிகமான இன்னொரு துஆ, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். இது வுதுவுக்கு பின்னால், வுது செய்ததன் பின்னால் நாம் ஓதுகின்ற துஆ. இதால என்ன பிரயோஜனம்? இதன் மூலம் இது சாதாரணமாக வார்த்தை, ஒரு சில செகண்டுகளால் நாம் சொல்லிட்டு போற விஷயம். இதால என்ன பிரயோஜனம்? இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? உங்களில் எவராவது உரிய முறையில் வுது செய்து நிரப்பமாக செய்து முடித்ததன் பின்னால் அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ என்று சொன்னால் إِلَّا فُتِّحَتْ لَهُ أَبْوَابُ الْجَنَّةِ الثَّمَانِيَةِ சுவன வாயில்கள் எட்டும் அவருக்கு முன்னால் திறக்கப்பட்டு يَدْخُلُ مِنْ أَيِّهَا شَاءَ அவர் எந்த வாயிலால் விரும்புகிறாரோ அதன் மூலம் அவர் சுவனம் செல்ல முடியும். இப்ப நாம சுவனம் செல்வதற்கு இலகுவான வழிகளில் ஒன்று இப்படியான துஆக்களில் நாம் பேணுதலாக இருப்பேன். இதற்கு சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்தாலும், இலகுவான வார்த்தைகளாக இருந்தாலும், இது எமக்கு மிகப்பெரும் நன்மையை ஈட்டி தருகின்றது என்பதை இந்த செய்தியின் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது நாம் வுது செய்கிறோம். எல்லோராலும் செய்ய முடியாவிட்டாலும் இவ்வாறான விஷயங்கள் எமக்கு பெரும் வெற்றியை கொண்டு வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். நாம் எல்லோரும் வுது செய்கிறோம். வுது செய்துவிட்டு குறிப்பாக இந்த செய்தி இரவிலே வுது செய்வதை குறிக்கிறது என்று மேலதிகமான தகவல்கள் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். இப்போது நாம் சொல்ல போகின்ற விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை நாம் புகாரியிலே பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியும் மிஅராஜ் விண்ணுலக பிரயாணம் செய்தார்கள். இப்போது சுவனத்துக்குள் சென்றார்கள். சுவனத்தில் சிலர்களுடைய மாளிகைகளை கண்ணூடாக கண்டார்கள். குறிப்பாக உமர் ரதியல்லாஹு அன்ஹுவர்களுடைய மாளிகைக்கு பக்கம் சென்றார்கள். அதற்குள் போய் பார்க்கலாம் என்று கூட நினைத்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் சுவனத்திலே கண்டு களித்தார்கள் காட்சிகளை. இப்போது அன்புக்குரிய சகோதரர்களே, சென்று கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு அன்றாடம் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாதணியின் ஓசை கேட்டு பழக்கம். இப்போது நாம் ஒருவர் அன்றாடம் எமக்கு மத்தியிலே வந்து சென்றால் அவர் எப்படி வருகிறார், அவருடைய சவுண்டை வச்சு நாங்க என்ன செய்வோம், இன்னார் வருகிறார் என்று விளங்கிக் கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்துக்குள் சென்ற போது பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாத நடக்கும் ஓசையை கேட்கிறார். இப்போது கேட்டுக்கொண்டு திரும்பி வந்தவுடன் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், பிலாலே, இஸ்லாத்திலே நீர் செய்த மிக மகத்தான ஒரு செயல் ஒன்று இருக்க வேண்டும், வித்தியாசமாக நீங்க என்ன அமல் செய்யறீங்க என்று பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கேட்கிறார். இப்போது பிலால் ரதியல்லாஹு அன்ஹு ஏன் காரணத்தை சொல்றாங்க, நான் சுவனத்துக்குள் போன வேளையில் நீங்க நடக்கும் சத்தத்தை நான் காதிலே கேட்டேன், பிலாலே நீங்கள் அப்படி என்ன செய்கிறீர்கள்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால கேக்குதான், அப்படி என்ன அமல் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப பிலால் ரதியல்லாஹு அன்ஹு பெரிய சதக்காக்கள் செய்திருப்பார்களா? இல்லை, ஒரு சாதாரணையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரிய நாம் நினைக்கின்ற வேலைகள் எதுவும் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்திருக்கவில்லை. இந்த அந்தஸ்தை எப்படி பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அடைந்து கொண்டார்கள்? என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, நான் வுது செய்யும் போதெல்லாம் வுது செய்ததன் பிறகு என்னால் முடிந்த அளவுக்கு சுன்னத்தான இரண்டு ரக்காத்துக்களை நான் தொழுது வருகிறேன். எப்போதெல்லாம் வுது செய்வேனோ அப்போதெல்லாம் இதை நான் செய்யாமல் விடுவதில்லை. இதுதான் நான் செய்கின்ற விசேஷமான அமல். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான வுதுவுக்கு பின்னால் இரண்டு ரக்காத் சுன்னத்தான தொழுகை தொழுவது பிலால் ரதியல்லாஹு அவர்கள் சுவனத்துக்கு அருகதையானவர் என்ற அந்தஸ்துக்கு கொண்டு போய்விட்டு. எனவே இதுவும் நாங்கள் முடியுமானவர்கள் இதை கடைபிடித்து வந்தால் நாம் சுவனம் செல்லும் ஒரு அந்த முடிவு உறுதி செய்யப்படும் என்பதற்கு இவை ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது நாங்கள் குர்ஆன் சம்பந்தமாக நாம் எப்படி குர்ஆனுடன் தொடர்பு படுத்தி நம்மளை எப்படி சுவனவாதிகளாக மாற முடியும் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலமாக தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமிதியிலே இடம்பெற்றுள்ள ஹதீஸிலே சொல்கிறார்கள், அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொன்னார்கள், யுகாலு லிஸாஹிபில் குர்ஆன், குர்ஆனின் சொந்தக்காரர்களுக்கு மறுமையில் சொல்லப்படும், அல்லது குர்ஆன் உடையவர்களுக்கு மறுமையில் சொல்லப்படும். இப்ப குர்ஆன் உடையவர்கள் யார்? அப்ப இந்த இடத்துல குர்ஆன் உடையவர்கள் எங்கும் போது அங்கு ஒரு மேலதிகமான விளக்கம் இருப்பது போன்று தோன்றுகிறது. வரிசத்தில் ஒரு தரம் குர்ஆனை தூக்கி பார்க்கிறார்கள், இதில் அடங்க மாட்டாங்க, அல்லது தராவிகள மாத்திரம் நோன்பு வந்தால் குர்ஆனை செவிமடுத்து விட்டு போறவர்கள் இதிலே அடங்க மாட்டாங்க. அப்ப குர்ஆனுடன் அதிக தொடர்புள்ளவர்களைத்தான் இந்த செய்தி குறிக்கிறது. அப்ப யாரெல்லாம் சுவனத்தை அடைய வேண்டும், சுவனத்திலே பெரிய அந்தஸ்துகளை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் குர்ஆனுடன் அதிக தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், குர்ஆன் உடையவர்களுக்கு மறுமையிலே சொல்லப்படும், இக்ரா, நீர் ஓதுவீராக, ஒரத்தில் நீர் உரிய முறையில் தர்தீலாக ஓதுவீராக. இப்ப யார் ஓதுவா மறுமையிலே? இந்த உலகிலே யார் அதிகம் ஓதினார்களோ அவர்களால் தான் மறுமையிலே ஓத முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகபட்சமான தொடர்பு குர்ஆனுடன் அவசியம். நாம் மறுமையில் அந்தஸ்துகளை எதிர்பார்த்தால் இப்ப சொல்றாங்க, இக்ரா, நீ ஓது, ஒரத்தில் தர்தீலாக, ஒர்க, நீ உயர்ந்து கொண்டே செல், கமா குந்த துரத்தில் ஃபி துன்யா, உலகிலே நீ எப்படி அல் குர்ஆனை தர்தீலாக ஓதிக்கொண்டிருந்தாயோ அந்த வகையிலே இப்போது நீ ஒவ்வொரு வசனமாக ஓதிக்கொண்டே இரு. ஒவ்வொரு வசனமும் ஓத ஓத ஒவ்வொரு அந்தஸ்து சுவனத்திலே கூடிக்கொண்டே செல்கிறது. அப்ப எந்த அளவுக்கு சொல்லப்படுமாம், உனது கடைசி அந்தஸ்து என்ன தெரியுமா? கடைசி அந்தஸ்து எந்த வசனத்துல கொண்டு போய் நீ நிறுத்துகிறாயோ அதுதான் உன்னுடைய கடைசி அந்தஸ்து. இப்ப ஒரு மனிதன் அல் குர்ஆன் பூராக மரணம் செய்திருந்தால், அதன் பிரகாரம் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருந்தால், அவர் சுவனவதியாக மாறிவிட்டார் என்று அவருக்கு முத்திரை குத்தப்பட்டால், அல் குர்ஆனை ஓத ஓத அவருடைய அந்தஸ்து கூடிக்கொண்டே செல்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். எனவே அதிகபட்சம் அல் குர்ஆனும் தொடர்புடையவர்கள் சுவனவத்துக்கு அருகதையானவர்கள் என்பதை இந்த செய்தி எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போல் அன்புக்குரிய சோதர்களே, சுவனத்துக்கு நாம் செல்வதற்கு அல் குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்யும். உங்களுக்கு தெரியும், மறுமையிலே நிறைய சிபாரிசுகள் நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர்களுக்கு சிபாரிசு செய்வார்கள் சுவனத்துக்கு போவதற்கு, மலக்குகள் சிபாரிசு செய்வார்கள் சிலர்கள் சுவனம் செல்வதற்கு, நல்லடியார்கள் ஏனையோர்களுக்கு சிபாரிசு செய்வார்கள் சுவனம் செல்வதற்கு. பல வகையான சிபாரிசுகள் நடக்கும். இரண்டு நிபந்தனைகளுடன், அல்லாஹ் திருப்தி அடைய வேண்டும், அல்லாஹ்வினுடைய கட்டளை வர வேண்டும், நீங்க சிபாரிசு செய்யுங்க. விரும்பினாக்கள்லாம் சிபாரிசு செய்து கொண்டு போக முடியாது. யார் அல்லாஹ்வுக்கு அனுமதி அளிக்கிறானோ, யாருடைய விடயத்திலே அவன் பொருந்திக் கொள்கிறானோ அவர்களுக்காக சிபாரிசு நடக்கும். அப்ப இப்ப இப்படியான சிபாரிசுகளுக்கு மத்தியிலையும் இந்த அல் குர்ஆன் என்கிற ஒரு வேதம் நம்முடைய வேதம் இருக்கிறது, இதுவும் சிபாரிசு செய்யுமாம். யாருக்கு சிபாரிசு செய்யும்? அதிகம் தொடர்புள்ளவர்கள். அதில் ஒரு சில சூறாக்களை அல்லாஹ்வின் தூதர் விசேஷமாக சொல்கிறார்கள். அதில் என்ன சூறா? முதலாவது சொல்றாங்க, சூரத்தும் மினல் குர்ஆன், குர்ஆனில் ஒரு சூரா உண்டு. மா ஹிய இல்லா தலாதுன ஆயத்தன், அது 30 வசனங்கள் மாத்திரம் தான் அந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. அதிகபட்சமான வசனங்கள் கிடையாது, 30 வசனங்கள். ஹாஸமத் அன் ஸாஹிபிஹா ஹத்தா அத்கலத்ஹுல் ஜன்னா, அவர் சுவனம் செல்லும் வரை அவருக்காக அல்லாஹ்விடம் பேசிக்கொண்டே இருக்கும். அது என்ன சூரா? வஹிய தபாரக், அதுதான் அல் முல்க் என்று அழைக்கப்படுகின்ற, தபாரக அல்லதி பியதிஹில் முல்க் என்று அழைக்கப்படுகின்ற அத்தியாயம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபரானியிலே இடம்பெற்றுள்ள செய்தியிலே சொல்கிறார்கள். இதை ஷேக் அல் அல்பானி ஸஹீஹுல் ஜாமியிலேயும் சரி கண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்று நாங்கள் சுவனத்தை இலகுவாக அடைந்து கொள்ள இன்னும் சில அன்றாட வாழ்க்கையிலே ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்க முடியும். நாம் அதிகபட்சமாக ஒரு பிஸியான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமக்கு மத்தியிலே அதிகபட்சமான பிரச்சனைகளும் கோபதாபங்களும் அதிகம் இடம்பெறுகின்றன. சிலது அவசியமற்றவை, அதன் மூலமாக கோபத்தால் அவசரப்பட்டு நிறைய உறவுகளை நிறைய நண்பர்களை நாம் இழந்து விடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே தான் நாங்கள் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரழியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியிலே சொல்கிறார்கள், மன் கலம கைதன், யார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறாரோ. எந்த நேரத்தில் தெரியுமா? எல்லாருக்கும் இல்லை இந்த சந்தர்ப்பம். கோபத்தை அடக்கிக் கொண்டேன் என்று சொல்றாக்களுக்கு அல்ல, இதில் இன்னொரு படி கூடவும். எப்படி? அதை அவர் பயன்படுத்துவதற்கு, அந்த கோபத்தை சாதிப்பதற்கு அவருக்கு எல்லா வசதியும் உண்டு. பெரிய இடத்தில் இருக்கிறார், ஆத்திரப்பட்டு விட்டார். அவர் அந்த ஆத்திரத்தால் எடுக்கின்ற முடிவை அமுல்படுத்துவதற்கு எந்த தடையும் கிடையாது. இப்படியான நிலையில் இருந்து கொண்டு ஒருவர் அல்லாஹ்வுக்காக அந்த கோபத்தை அடக்கினால் என்ன அந்தஸ்தாம்? மறுமையிலே அந்த மக்கள் வெள்ளத்துக்கு முன்னால் எல்லா மக்களும் திரண்டிருக்கின்ற வேளையிலே அவரை அல்லாஹு தஆலா அழைப்பான். அவர் சுவனவாதி மாத்திரமல்ல, சுவனத்திலே அவர் விரும்பிய ஹூருலீன்களை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா வேண்டிய பிரகாரம் தெரிவு செய்யுங்கள் என்ற சந்தர்ப்பத்தை இந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்பதை அபூதாவு திருமிதியில் இடம்பெற்றுள்ள செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் ஏற்கனவே சொன்னோம், சுவனத்துக்கு முன்னால் பெரும் சுவர் இருக்கிறது. அந்த திரை அது பல சிரமங்களை கொண்டது. அந்த சிரமங்களை எல்லாம் தாண்டித்தான் சுவனத்துக்குள் நாம் செல்கிறோம். அந்த சிரமங்களில் ஒன்றுதான் இந்த உலகிலே ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், பிரச்சனைகள். எனவே ஒரு மூமின் வாழ்க்கையில் சிரமப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், துன்பப்படுகிறான். இதெல்லாம் வந்து அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதில்லை, மாறாக இது சுவனத்தில் அந்தஸ்தை கூட்டுகிறது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டமாக. அப்படித்தான் அல் குர்ஆன் சொல்கிறது. ஆனால் நிபந்தனை அவன் மூமீனாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கருப்பு இன பெண் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு முறை ஒரு கருப்பு இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வருகிறார். வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஸ்ரா, எனக்கு ஒரு வலிப்பு நோய் இருக்கிறது. வலிப்பு நோய் அதிகம் வருகிறது. அது மாத்திரமல்ல, எனக்கு அந்த நோய் வந்துவிட்டால் என் ஆடைகள் அங்குமிங்குமாகி எனது அவுரத் வெளிப்படுகிறது. ஃபதுல்லாஹலி, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இந்த நோய் குணமடைய துவா செய்யுங்க. ஒரு மூமினான பெண், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு பெண், அவருக்கு உலகத்தில் ஒரு கஷ்டம், ஒரு நோயால சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நோயை அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தால் குணமடையலாம் என்ற எதிர்பார்ப்புடன் வந்திருக்கிறார். இப்போது அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? இப்போது ஒரு முக்கியமான பாடத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள் என்றால், இன் ஷிதி ஸபர்தி வலகில் ஜன்னா, நீ பொறுமையுடன் இதை தாங்கிக் கொண்டால் இந்த உலக வாழ்க்கையிலே ஃபலக்கில் ஜன்னா, உனக்கு சுவனம் நிச்சயம். உலகத்தில் ஒரு கஷ்டம், ஒரு விசுவாசிக்கு கஷ்டம் வந்துட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்காக ஈமானை விடுகின்ற, ஈமானை பாதிக்கின்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. மாறாக இது மறுமையிலே பெரிய அந்தஸ்தை கொண்டு வருகிறது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறார்கள்? நீ இந்த நிலையில் பொறுமையுடன் இருந்தால் ஃபலக்கில் ஜன்னா, உனக்கு சுவன நிச்சயம். உனக்கு அல்லாஹ் சுகத்தை தருமாறு நாம் வேண்டி விடுவேன். இப்போது அந்த பெண் என்ன சொன்னால், அந்த பெண்மணி சொல்கிறார்கள், இதன் அஸ்விர், அல்லாஹ்வின் தூதரே நான் பொறுமை செய்கிறேன், பிரச்சனை இல்லை, எனக்கு சுவனம் தான் நிச்சயம். இந்த நோயினால் நான் சிரமப்பட்டு பொறுமையுடன் இருப்பதற்கு சுவனம் பரிசென்றால் எனக்கு நோய் குணமடைய வேண்டாம், நான் பொறுமையுடன் இருக்கிறேன், எனக்கு சுவனம் தான் வேண்டும் என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள். பிறகு அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார்கள். அந்த பெண் ஒரே ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், நான் அந்த நோய் எனக்கு வருகின்ற வேளையிலே என்னுடைய ஆடைகள் அங்கும் இங்கும் ஆகிறது, இதை மாத்திரம் எனக்கு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்க வேண்டும், அந்த அளவுக்கு அந்த நோய் செல்லக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்காக துவா செய்தார்கள். அவ்வடியான ஒரு மோசமான நிலைக்கு அந்த பெண்ணுடைய நோய் சென்று விடாமல் என்ற செய்தியை அன்புக்குரிய சகோதரர்களே நாம் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம், இது எமது வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். நாம் ஒரு நோயினால் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தால் நாம் அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்க்க வேண்டும். ஒரு துன்பத்தால் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தால் அல்லாஹ்விடம் நான் நன்மை எதிர்பார்க்க வேண்டும். ஏன்? பொறுமைக்கு சுவனம் என்ற செய்தியை இந்த ஹதீதின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு சில செய்திகளை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அன்றாடம் உறங்குகின்றோம். இரவிலே எப்படி உறங்குகின்றோம்? சரியான ஒரு டயர்டான வேளையிலே தான் நாங்கள் உறங்குவதற்கு செல்வது. அநேகம் பேருக்கு உறங்குகின்ற போது ஆக குறைந்த அளவுக்கு நாம் செல்ல வேண்டிய, ஓத வேண்டிய அதுகார் திக்ர் துவாக்களை கூட சொல்வதற்கு நேரம் இல்லாத அல்லது அந்த அளவுக்கு அவகாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதனுடைய பெருமதி என்ன? இதன் மூலமாக நமக்கு எவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது என்பதை பின்வருகின்ற செய்தியின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். ராஃபியா பின் ஹதீஜ் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், திருமிதியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இதோ தஜா அஹதுக்கும் அலா ஜம்பிஹில் அய்மன், வலது புறமாக உங்களில் ஒருவர் தூங்க தயாராகிவிட்டால் அவர் அல்லாஹும்மா அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஅல்ஜஹ்து ظهري இலைக் வஃவல்து அம்ரி இலைக் ரஹ்பதன் வரஹ்பதன் இலைக் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமந்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வநபீக அல்லதி அர்ஸல்த. இந்த துஆவை அவர் ஓதினால் என்ன அந்தஸ்த், என்ன நன்மை? இப்ப உறங்க போயிட்டோம், வலது பக்கம் சாஞ்சிட்டோம், இப்ப என்ன துஆ ஓதினால் என்ன நன்மை உண்டு என்பதை அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொல்கிறார்கள்? இப்படி ஒருவர் துஆவை ஓதிவிட்டால் ஃபஇன் மாத மின் லைலத்தி, அதே இரவில் அவருக்கு மரணம் வந்தால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சுவனவாதியே தான் என்று சொல்கிறார். இந்த துவாவுக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. ஆனால் செய்கின்ற மக்கள், சொல்கின்ற மக்கள், இதை அமுல்படுத்துபவர்கள் ரொம்ப குறை. அதே நேரத்தில் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த துவாவினுடைய அர்த்தம் என்ன என்பதையும் தெரிய வேண்டும். இது எவ்வளவு பெரிய பாரதூரமான முக்கியமான அர்த்தத்தை கொண்டிருக்கிறது என்பதையும் சற்று தெரிந்து சொல்ல வேண்டும் என்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு விஷயம் இருக்கிறது, சையதுல் இஸ்திக்ஃபார். தலை இஸ்திக்ஃபாரின் தலையான ஒன்று, தலையான இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாரின் முதல் நிலையில் உள்ளது என்ற ஒரு இஸ்திக்ஃபார் இருக்கிறது, அதுக்கு சையதுல் இஸ்திக்ஃபார் சொல்வது. இப்ப நாம எல்லாம் சுவனத்துக்கான ஷோர்ட்கட் தான் இப்ப நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இலகு வழி, சுவனத்துக்கு செல்வதற்கு இலகுவான வழி, கடமைகள் கட்டாயம், அதற்கு பிறகு என்ன இலகுவான வழி இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு துவா இருக்கிறது இஸ்திக்ஃபார். அதன் இஸ்திக்ஃபார், அல்லாஹும்மா அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் கலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்தத அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத் அபூ லக பிநிஅமதிக அலை وَأَبُوءُ بِذَنْبِي فَغْفِرْ لِي فَإِنَّهُ لَا يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا أَنْتَ. இதுதான் அந்த துவா, செய்து இஸ்திக்ஃபார். நாம் அர்த்தம் சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் போதாது என்பதற்காக நான் துவாவை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்? நீங்கள் இதை தேடி துவா பிரார்த்தனை, துவா பேழைகள் என்ற நிறைய நூல்கள் உள்ளன, அதில் தேடி இவற்றை நீங்கள் மனநம் செய்ய வேண்டும், பார்த்ததாவது ஓத வேண்டும். ஏன்? நாம் சுவனத்தை இலக்காக கண்டு இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடமைகளால் மாத்திரம் எம்மால் அதை அடைய முடியுமா என்பது சொல்ல முடியாமல் இருக்கிறது. எனவே இப்படியான விஷயங்களை நாம் அதிகபட்சம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியிலே, மன் கால் ரழீது பில்லாஹி ரப்பன் وبال اسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم رسولا وجبت له الجنه இந்த দোয়া رضيت بالله ربا நான் அல்லாஹ்வை ரப்பாக திருப்தியுடன் ஏற்றேன், ஏற்றுக்கொண்டேன் அல்ல, رضيتنا திருப்தியோடு. அப்ப அதுக்கு ஆழமான அர்த்தம் உண்டு. சாதாரண மூன்று நான்கு வார்த்தைகள் தான் என்று நாம் நினைக்க கூடாது, இதன் அர்த்தம் எமது வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும், அதுவும் முக்கியம். சில நேரம் சிலாக்கள் சுபஹான் அல்லாஹ், வெறும் வார்த்தை வெற்று வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹ், வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அந்த சுபஹான் அல்லாஹ்வுக்கும் வாழ்க்கைக்கும் அர்த்தம் இல்லை. எனவே இந்த சுபஹான் அல்லாஹ்வுக்கு எந்த பவரும் கிடையாது. சுபஹான் அல்லாஹ் என்றால் என்ன? யா அல்லாஹ், உன்னை சகல இணை துணைகளில் இருந்து தூய்மைப்படுத்துகிறேன், இதுதான் சுபஹான் அல்லாஹ். ஆனால் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் எல்லா இணை துணையும் அவர்கள் செய்யாத இணை துணை கிடையாது அல்லாஹ்வுக்கு. எனவே அந்த சுபஹான் அல்லாஹ்வுக்கு அர்த்தம் இல்லை. அந்த சுபஹான் அல்லாஹ் வான பூமிக்கு இடையில் உள்ள தூரத்தை நிரப்பாது. அப்ப சரி வர சொன்னால் தான், வாழ்க்கையும் சரியாக இருந்தால் தான் அதற்கு அந்த பெருமதி உண்டு. அதே போலதான் இங்கு பாருங்கள், ரழீது பில்லாஹி ரப்பன், அல்லாஹ்வை ரப்பாக திருப்தியாக மனதார ஏற்றுக்கொண்டேன், ஒபில் இஸ்லாமி தீனன் அதே போன்று இஸ்லாத்தையும், ஒபி முஹம்மதே ரசூலுல்லாஹ் ஒபி முஹம்மதே ரசூலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வின் தூதராக ஏற்றுக்கொண்டேன். இப்படி ஒருவர் திருப்தியுடன் அது வாழ்க்கையில் இருக்க சொல்லிவிட்டால் சுவர்க்கம் அவருக்கு கடமையாகிவிட்டது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றுள்ள செய்தியிலே சொல்கிறார்கள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை மாத்திரம் அல்லது இரண்டு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரழியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியிலே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஆன ஸஈமுன் பிபைதின் ஃபி ரபதில் ஜன்னா வபைதின் ஃபி வஸதில் ஜன்னா வபைதின் ஃபி அஅலல் ஜன்னா லிமன் தரகல் மிராஅ வஇன் கான முஹிக்கன் வதரகல் கதிப வஇன் கான மாஸிஹன் வஹஸன ஹுல்குஹு. என்ன சொல்றாங்க, நான் ஒராளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க விரும்புகிறேன். அது என்ன வாக்குறுதி தெரியுமா? சுவனத்தை சூழ உள்ள ஒரு இடத்தில் ஒரு வீடு ஒன்று, சுவனத்தின் நடு சென்டர்ல ஒரு வீடு, சுவனத்தின் ஆக உயர்ந்த இடத்திலும் ஆக உச்சியிலும் ஒரு வீடு. அப்ப மூன்று இடத்துல அவருக்கு சுவனத்திலே மாளிகை உண்டு. இது யாருக்கு? என்ன விஷயம் இதை அடைவதற்கு செய்ய வேண்டும்? சுவனம் கிடைக்கிற நிச்சயம், இந்த சுவனத்திலேயும் அந்த இடத்துல இப்ப நாம பெருமைப்படுறோம், எனக்கு அந்த கொழும்புல ஒரு வீடு இருக்கிறது, அல்லது எனக்கு டெல்லியில ஒரு வீடு இருக்கிறது, மெட்ராஸ்ல ஒரு வீடு இருக்கிறது, இது பெருமை ஒரு ஆளுக்கு அப்படி இருப்பது. அதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனம், ஆனா சுவனத்தில அவருக்கு சுவனத்தை சுற்றுப்புற உள்ள சூழலிலும் அவருக்கு ஒரு வீடாம், சரியா சுவனத்தின் நடுவிலும் ஆக உச்சியிலும். இப்படி யாருக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொல்கிறார் என்று கேட்டால், முதலாவது விஷயம், லிமன் தரகல் மிரா வஇன் கான முஹக்கன், அவருக்கு உரிமை இருந்தும் அவருக்கு சந்தர்ப்பம் இருந்தும் நியாயம் இருந்தும் அவர் தர்க்கத்திலிருந்து விலகி கொண்டவர், வீண் விவாதத்திலிருந்து விலகி கொண்டவர், இது முதலாவது விஷயம். இரண்டாவது சொல்றாங்க, ஒத்தரக்கல் கதி, பொய் பேசிருக்க கூடாது, பொய்யை முற்றாக தவிர்த்திருக்க வேண்டும், இப்படியான விஷயங்களை செய்வது சிரமம், ஆனால் அதற்கு பெரிய அந்தஸ்து உனத்தில். அப்ப இரண்டாவது விஷயம், பொய்யை தவிர்க்க வேண்டும். அடுத்தது வைங்கார மாசிஹன், விளையாட்டுக்கு கூட போய் சொல்லியிருக்க கூடாது. இந்த அந்தஸ்து அடைகிற என்றால் அந்த விளையாட்டு சும்மா சாதாரணமான பேச்சு வழக்குல அப்படி கூட வந்திருக்க கூடாது. அடுத்தது வஹசுன குல்குஹு, அவருடைய குணங்கள் நல்ல அழகான குணங்களாக இருக்க வேண்டும். அப்ப நற்குணம் இருக்க வேண்டும், விளையாட்டுக்கு கூட போய் சொல்லக்கூடாது, நியாயம் இருந்தும் தர்க்கத்திலிருந்து ஒதுக்கிக் கொள்வது, இந்த பண்பாடு ஒருவரிடம் இருந்தால் நாம் ஏற்கனவே சொன்ன அந்த அந்தஸ்துகளை அவர் சுவனத்திலே அடைந்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, நேரம் சுருக்கமாக இருப்பதன் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு ஒரு பொதுவான ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த இடத்திலே பெண்கள் ஏராளமான சகோதரிகள் வந்திருப்பதன் காரணமாக அவர்களை நாம் இந்த இடத்திலே மறக்க கூடாது என்பதற்காக அவர்களுக்கென்று விசேஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் சுட்டிக்காட்டி முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸஹீஹ் இப்னு ஹிப்பானிலே இடம்பெற்றுள்ள செய்தியிலே அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து கம்ஸஹா, ஒரு பெண் ஐவேளை தொழுகையை சரிவர தொழுது ஒசாமத் ஷஹரஹா, ஒரு வருடத்தில் ஒரு மாதம் ரமலான் நோன்பு நோற்று, வஹஸனத் ஃபர்ஜஹ, தன் மானத்தை அவத்தை உரிய முறையில் பாதுகாத்து, வஅதாஅத் ஜௌஜஹ, தன் கணவருக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடந்தால், கடமைகள் செய்ய வேண்டும், மானத்தை அவத்தை சரிவர பாதுகாத்திருக்க வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். இது சிரமம், உலக வாழ்க்கையில் அமல்படுத்துவது கஷ்டம். ஆனால் முடிவு, இதுக்கு கிடைக்கிற பரிசு வேண்டும் என்றால் ஒரு பெண் செய்யலாம், செய்தால் கிடைக்கும் என்ற அடிப்படையில் சொல்கிறார்கள். இப்படி ஒரு பெண் இருந்தால் கீழலக அந்த பெண்ணுக்கு மறுமையிலே சொல்லப்படும், உதுகுலில் ஜன்னா, சுவனத்துக்கு போ. எப்படி போ தெரியுமா? மீன் ஐ அபுவாவில் ஜன்னதி, எந்த வாயிலால போக விருப்பமோ, எட்டு வாயில் திறக்கப்பட்டிருக்கும், எந்த வழியால் போக விருப்பமோ அந்த வழியால் செல்லட்டும், சொல்லலாம் என்ற செய்தியை, என்று சொல்லப்படும் என்ற செய்தியை பெண்கள் விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக நாம் சுவனத்துக்கு செல்வதற்காக எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம், ஆசைப்பட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு அமல்கள் செய்கிறோம். ஆனால் சில நேரம் சில தடைகள் வந்து முன்னுக்கு நிற்கும். எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு மரணிச்சு மறுமையில போய் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் போது முடிவு பிழையாக வரும், அதையும் கவனத்தில் கொள்ளணும். அதுக்கு முதலாவது விஷயம் என்ன? சிறுக்கடம் பெற்றிருக்க கூடாது. எல்லா அமல்களையும் செஞ்சுட்டு சிறுக்கு ஒரு சிலது இருந்தால் இணை வைப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அடிபட்டு போகும், எந்த அமலும் இருக்காது. இது கவனத்தில் இருக்கணும். சுவனத்தை விரும்புகிறாக்கள் சிறுக்கில் ஈடுபடக்கூடாது. அடுத்ததாக ஒரு சில பண்பாடுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பெண்ணை பத்தி சொல்லப்படுது, எல்லாம் செய்யறா, நோன்பு பிடிக்கிறா, சதக்கா செய்யறா, எல்லாம் செய்யறா. ஆனால் அந்த பெண் அயல் வீட்டுக்காரருடன் ஒரே பிரச்சனை, தொந்தரவு கொடுக்கிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? லா கைர பிஹா, அந்த பெண்ணில் எந்த நலவும் கிடையாது, அந்த பெண் நரகவாதி என்றார். அப்ப சதக்கா செய்யறோம், நோன்பு பிடிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், இந்த நற்குணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெண் அயல் வீட்டுக்காரருடைய பிரச்சனை, அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றது, அவங்களோட பிரச்சனை படுறது, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது, இந்த பெண்ல இந்த கயிறு கிடையாண்டா. எனவே அன்புக்குரிய சோதர்களே, சில நேரம் எல்லாம் செஞ்சிருப்போம், ஒரு சில விஷயங்களால சூழல் தடுக்கப்படும். சிலாக்கள் எல்லா விஷயங்களும் கரெக்டா இருப்பாங்க, பேச்சில நாவ சரி வரப்பட மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நிறைய பேர் முகம் குப்பர நரகிலே தூக்கி வீசப்படுவதற்கு காரணமே இந்த நாக்கு தான், இந்த நாவால் ஏற்பட்ட விளைவுதான் என்கிறார். எனவே அன்புக்குரிய சோதர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இலகுவான நிறைய வழிகளை கடமைகளுக்கு பின்னாலும் செய்து சுவனத்தை அடைவதற்கு நிறைய வாயில்களை திறந்து விட்டிருக்கிறது. ஆனால் அந்த விஷயங்களை நாம் அமல்படுத்துவதுடன் அது தடைபட்டு விடாமல் இருக்கின்ற இப்படியான விஷயங்களையும் எமது வாழ்க்கையிலே நான் அமுல்படுத்தி எல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அந்த உயர்ந்த சுவனத்திலே சந்தோஷமாக இருப்பதற்கு தௌஃபிக் செய்தருள்வானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر